சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, அன்பு அறிவிப்பாளர் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களுடைய நேர்காணலின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம்.
இப்ப ஒவ்வொன்னா உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கும் போது, முதல்ல வந்து ஒரு செய்தி அறிவிப்பாளன், செய்தி வாசிப்பாளன், அப்புறம் அறிவிப்பாளன், அப்புறம் நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்தல், கடைசியில பக்கம் எழுத்தாளன் கூட சொன்னீங்க. ஒரு எழுத்தாளன், நீங்க புத்தகங்கள் எழுதி?
இல்லை, எனக்கு எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் என்னுடைய சிந்தனையின் வேகத்துக்கு இந்த விரல்கள் ஈடுகொடுப்பதில்லை. அவ்வப்போது ஒரு நாடகம் எழுதியிருக்கின்றேன், சில அபூர்வமாக சில கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். எழுத வேண்டும் என்று இப்போது கணினியிலே, இந்த கம்ப்யூட்டரிலே என்னை கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அதிலே என்னுடைய சிந்தனைகளை பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சில சிந்தனை கட்டுரைகளை எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது.
இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து கான்செப்ட் உருவாக்குற கான்செப்ட் அந்த சொல்லுவாங்க, அதுக்கு தமிழ்ல
ஒரு நிகழ்ச்சி வடிவம்,
நிகழ்ச்சி வடிவம் உருவாக்குறாருங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுக்கறாரு. அவருக்கு உள்ள கான்செப்ட் என்னன்னா, இந்த சமூக அக்கறை உள்ள கான்செப்டுகள், அதாவது நிகழ்ச்சி வடிவங்களை எடுத்து போய் கொடுக்கறாரு. அதை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி, அந்த தொலைக்காட்சி நிறுவனம், இது என்ன, இது ஒண்ணுமே இல்லையே, இல்ல ஒரு கமர்ஷியலா இல்லையே, வெளியே இதை எடுத்துன்னு போயிட்டு நீங்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடறாருங்க. இது ஒரு நண்பருடைய வாழ்வியல் நடந்தது அனுபவம். இப்போ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது தயாரிப்பு முறைகளை நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
அதாவது நீங்கள், அது மிக கடுமையான ஒரு சோதனையான விடயம், அது என்னாலும் முடியாது. அதாவது வர்த்தக நோக்கத்தை மட்டுமே கொண்ட இது போன்ற தொலைக்காட்சி துறையிலே போய்,
நீங்க முதலே சொல்லிட்டீங்க, ஒரு தொலைக்காட்சி துறையினருக்கு, திரைத்துறையினருக்கும் சமூக அக்கறை என்று
இல்லை, அந்த நிர்வாகிகளுக்கு, அந்த சேவையை நடத்தும் நிர்வாகிகளுக்கு அந்த அக்கறை இருந்தால் இது தானாகவே நடக்கும், இல்லாவிட்டால் கல்லிலே நார் உரிப்பது போன்ற நிலைதான். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவற்றையெல்லாம் தாண்டி அரச தொலைக்காட்சி, அரச வானொலி என்று இருக்கிறது, அவர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. காரணம், இவர்களை பொறுத்தவரையில் எவ்வளவு வருமானம் தேட வேண்டும் என்பது தன் நோக்கமாக இருக்கும். ஆனால் அரச தொலைக்காட்சிக்கு, அரச வானொலிக்கு அந்த கடமை இருக்கிறது, அந்த கடமையை அவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் இன்னும் ஒன்று, இந்த நுனிப்புல் மேய்வது போல்தான் நாம் பெரும்பாலும் இந்த நேர்களை, ரசிகர்களை மதிக்கின்றோம். நமது கண்ணுக்கு தெரிவது 15% தான். அந்த 15% என்பது இந்த ஆர்ப்பாட்டமான, ஜனரஞ்சகமான விஷயங்களை ஆழமாக ரசிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை. இப்போது வெரிதாஸ் வானொலி எடுத்துக் கொள்ளுங்கள், இதனுடைய நேர்வட்டத்தின் அளவு எத்தகையது என்பது உங்களால் கூட மதிப்பிட முடியாத அளவு பெரிதாக இருக்கும். அவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய ரசனையை உடனடியாக தபால் எழுதியோ, ஒரு கடிதம் எழுதியோ அல்லது தொலைபேசி மூலமோ தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர்களில் ஒருவரை சந்திப்பீர்கள். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் சொன்னது போல, வந்து 1:1000 சமம், எவ்வளவு பெரு. ஆகவே நம்பிக்கையோடு நல்ல பணியை செய்யுங்கள், அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. ஒரு உதாரணத்தை சொல்கின்றேனே, சமீபத்தில் காமராஜர் கலையரங்கத்திலே, ஒரு கலையரங்கத்தில் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பார்வையாளனாக. எனக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் வந்து அமர்ந்தார், தன்னுடைய அறிமுக அட்டை என்னிடம் தந்தார். அதிலே அவருடைய கல்வி தகமை, அவருக்கு அவர் எந்தெந்த நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் என்பதெல்லாம் போட்டிருந்தது. பிரமித்து போய்விட்டேன். அவர் என் காதருகே குனிந்து, நான் உங்கள் ரசிகன் என்றார். நான் நினைத்தேன் பாட்டுக்கு பாட்டு பார்த்திருப்பார் போல இருக்கிறது என்று. சர்வசாதாரணமாக அவர் சொன்னார், 25 முன்பு நீங்கள் ஒலிபரப்பிலே ஒரு நாள் என்ற ஒரு நிகழ்ச்சியை, விவரண நிகழ்ச்சியை நடத்தினீர்கள் அல்லவா, அந்த நிகழ்ச்சியை நான் ஒளிப்பதிவு செய்து இன்னும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதுமே எனக்கு புல்லரித்தது. இதைத்தான், அந்த ஒருவர் 1000 சமம் அல்லவா, இவரை போல் எத்தனை பேர் இருப்பார்கள். ஆகவே நாம் காத்திரமான பங்களிப்புகளை செய்தால் அவை நிச்சயம் வீண் போகாது. இப்போது கூட நல்ல நேர்கள், நல்ல ரசனை உள்ளவர்கள், நல்ல தமிழ் பற்று உள்ளவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள், உலகெங்கும் இருக்கின்றார்கள். அவர்கள் சிலவேளை இந்த செவ்வியை, இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கவும் கூடும்.
இப்ப இது வந்து நீங்க சொன்னது வந்து இளைய தலைமுறையினருக்கு ஒரு அறிவுரையா சொல்லியிருக்கீங்க.
இளைய தலைமுறையினருக்கு அறிவுரை என்றல்ல, நிச்சயமாக இதை கேட்கும் இளைய தலைமுறையினர் இதற்கு இதற்குள் ஈர்க்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் எப்போதும் அழுத்தமாக சொல்வது, நாம் தமிழர் என்று அடையாளம் காட்டுவது எது? உங்களுடையோ அல்லது என்னுடைய உடையோ அல்ல, உடையால் மாறிவிட்டோம், உணவு பழக்க வழக்கத்தால் மாறிவிட்டோம், எல்லா விடயங்களிலும் மாறிவிட்டோம். ஆனால் எங்களுக்கு இருக்கும் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு அடையாளம்
மொழி.
இந்த மொழிதான் என்னுடைய முகம். இந்த முகம் துளைத்த மனிதர்களாக நாம் வாழ்வது எப்படி? தமிழ் பேச தெரியாத, எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத மனிதர்களாக இருந்து கொண்டு நான் தமிழன் என்று சொல்வதில் என்ன பெருமை? ஆகவே தாய் மொழியை நேசிக்க வேண்டும், அதற்காக பிற மொழியை வெறுக்கக்கூடாது. என்னுடைய தாய் எனக்கு தாய், மற்றவனுடைய அடுத்தவனுடைய தாய் அவனுக்கு தாய், அது பேய் அல்ல. ஆகவே மற்ற மொழிகளை நேசிக்க வேண்டும், ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பு தாய் மொழியை நேசிக்க வேண்டும். தாய் மொழி என்பதில் கூட எனக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கிறது. தந்தை தமிழராக இருந்து தாய் தமிழராக இருந்துவிட்டால் போதுமா? குழந்தைக்கு அது தாய்மொழி ஆகிவிடுமா? இல்லை. தமிழ் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தை முதன் முதலில் ஆங்கிலம்தான் பேசியது என்றால் அதனுடைய தாய்மொழி ஆங்கிலம்தான், தமிழ் அல்ல. ஏனென்றால் தாய் என்பதற்கு இன்னும் ஒரு பொருள் உண்டு, ஆரம்பம், தொடக்கம், துவக்கம் என்று. ஏன் இதனை நான் சொல்கின்றேன் என்றால், நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் எந்த மொழியில் சிந்திக்கின்றீர்கள்?
தமிழ்.
காரணம், உங்கள் தாய்மொழி தமிழ்.
இல்லை,
நீங்கள் உங்களுடைய ஆரம்ப மொழி ஆங்கிலமாக இருந்து அந்த ஆங்கிலத்துக்குள்ளேயே நீங்கள் ஊறிவிட்டீர்கள் என்றால் இப்போது கூட நீங்கள் ஆங்கிலத்திலே சிந்தித்துவிட்டுத்தான் தமிழில் பேசுவீர்கள். நான் எப்போதுமே முதலில் என்னுடைய சிந்தனை ஆங்கிலத்திலே தான் இருக்கும். என்னுடைய அடிப்படையான விஷயங்களை நான் சிந்திப்பது தமிழிலே தான் சிந்திக்கின்றேன். ஆகவே தமிழர்கள் முதலில் தமிழில் சிந்திக்க வேண்டும் என்றால் தாய்மொழி அந்த இளம் பருவத்திலே தாய்ப்பாலோடு சேர்ந்து ஊட்டப்பட வேண்டும். சில பெற்றோர்களுக்கு பயம், எங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டுமே என்பதற்காக அவர்களும் ஆங்கிலத்திலே பேசுவார்கள், ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று. சில பள்ளிகளில் கேள்விப்பட்டிருக்கின்றேன், தமிழில் பேசினால் தண்டனையே
உண்டு.
குழந்தையா இருக்கும்போது ஒரே சமயத்தில் எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்று விஞ்ஞானிகளை நிரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் பிள்ளைகள், தமிழ் தலைமுறை தாய் மொழியையும் பெருமையோடு பேசிய அதே வேளையில் ஆங்கிலம் மட்டுமல்ல, ஜெர்மன் மட்டுமல்ல, ரஷ்ய மொழி மட்டுமல்ல, பிரெஞ்சு மொழி மட்டுமல்ல, இன்னும் பன்மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க குழந்தைகளாக வளரட்டும் என்று நம் பெற்றோர்கள் என்ன ஆசைப்படக்கூடாது? எந்த வயதிலும் பன்மொழி. நான் கலைஞர் கமல்ஹாசனோடு நெருங்கி பழக ஆரம்பித்த பிறகு ஒரு மாதம் அவரோடு நெருங்க ஆச்சரியப்பட்டேன், அவரால் இத்தனை மொழிகளை எப்படி பேச முடிகிறது என்று. அவர் பள்ளிக்கூடம் செல்லும் பருவத்திலே முறையாக கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கவில்லை. ஒரு நடிகராக தன்னை நிலை நிறுத்திக் கொண்ட பிறகு ஒரு புத்திஜீவியாக அறிவுஜீவியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு வந்த பிறகுதான் இத்தனை மொழிகளுக்குள்ளே அவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டு அத்தனை மொழிகளிலும் நல்ல புலமையோடு அவரால் பேச முடிகிறது. அந்த வயதிலே அவரால் முடியும் என்றால் இளம் வயதில் இளமையல் கல்வி சிலையில் எழுத்தல்லவா? எங்கள் பிள்ளைகளாலும் முடியும், தமிழ் தலைமுறையால் முடியும். அப்படி ஒரு சிந்தனை தமிழ் பெற்றோருக்கு வர வேண்டும். இப்போதெல்லாம் தமிழ் பெயர் மாற்றம் என்ற ஒரு முயற்சி நடைபெறுகிறது, மகிழ்ச்சி. ஆனால் இதனால் என்ன நடந்துவிடப் போகிறது? அப்படியான முயற்சிகளில் இறங்கியிருப்பவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன், என்னுடைய பெயரை நான் இறைதாசன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்துல் ஹமீத் என்றால் ஆண்டவனின் அடிமை. என் பெற்றோர்கள் ஆசையாய் வைத்த பெயரை நான் ஏன் மாற்ற வேண்டும்? ஆனால் எனக்கு பிறக்கும் குழந்தையை அல்லது தமிழ் பெற்றோர்களே, தமிழ் பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனிமேல் தமிழில் பெயர் வையுங்கள் என்று வேண்டிக் கொள்வது ஆரோக்கியமானது.
நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள்.
தமிழ் நீங்க ஒரு இயக்கம் வந்து தமிழ் பெயர் மாற்ற நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்ப அந்த இயக்கத்துக்கு வந்து ரெண்டு விதமான நோக்கங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பண்பாட்டு ரீதியாக வந்து அந்த தலங்களில் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து அரசியல் காரணங்களும் இருக்கலாம்.
இல்ல, நான் அரசியல் பேச வரவில்லை, நான் விரும்பவில்லை. நான் செயல்முறை சாத்தியமான சில விஷயங்கள், நல்ல விஷயம், உண்மையில நல்ல விஷயம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் பெயர் வைத்தால் என்ன? அதிலே நாம் மும் மதங்களை சார்ந்து மொழியால் ஒன்றுபட்ட தமிழ் மக்களாக இருக்கின்றோம். நமக்கு சில நம்பிக்கைகள், நம் மதம் சார்ந்து பெயர் வைக்க வேண்டிய சில நிர்பந்தங்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் தாண்டித்தான் இது. அவே
இவங்க ஏன் தமிழ் பேரை வச்சுக்கிறாங்க, தமிழ் பேரை சூட்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்ட்டு இப்ப நாங்கள்லாம் எங்களை போன்ற ஆட்கள்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழர் அப்படின்ற அடையாளத்தை நம்ம வந்து நிலைநிறுத்தணும்னா நமக்கு வந்து தமிழ் மொழி ரொம்ப அவசியம், நமக்கு அந்த பண்பாட்டு ரீதியான பழக்க வழக்கங்கள் ரொம்ப அவசியம். ஆனா இன்னைக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகள்ட்டுமே வந்து சுரேஷ், ரமேஷ், திலக், விவேக் அப்படின்னு வடமொழி சொற்களை வந்து வைக்கிறாங்க. அதனால வந்து அதை வந்து இன்னைக்கு அதை மாற்றணும் அப்படின்னு,
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். அதை நாம் பலவந்தமாக செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இதைவிட மிக முக்கியம் என்ன என்பதைத்தான் சற்று முன்னர் சொன்னேன். கல்வித்துறையிலே தமிழ் வளரும் போது இந்த தமிழ் நாளைக்கு உத்தியோகம் பெற, ஒரு ஒரு வேலைவாய்ப்பு பெற நிச்சயம் இந்த மொழி எனக்கு பயன்படும் என்ற நம்பிக்கை இளைய தலைமுறைக்கு வந்தால் நீங்கள் அவர்களை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வந்துவிடும். ஆனால் நாம் வேறு எதை எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். பேர்ப்பலகை எல்லாம் தமிழ்மயமாக்குதல் என்ற ஒரு முயற்சி நடைபெற்றது. நான் அண்ணா சாலை வழியாக செல்லும் பொழுது ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பேர்ப்பலகை, ஒரு குழம்பியகம் என்று ஒரு பேர்ப்பலகை இருந்தது. நான் கொஞ்சம் குழம்பி போய்விட்டேன். என்னவென்று, ஓ, இன்னே இவருடைய தமிழ் பற்று என்று கண்களை கொஞ்சம் உயர்த்தி பார்த்தேன், பார்வையை கொஞ்சம் உயர்த்தி பார்த்தேன். காஃபி ஹவுஸ் என்று மேலே போட்டிருக்கிறது, அவ்வளவுதான் இவருடைய தமிழ் பற்று. பிறகு நான் யோசித்தேன், இந்த இந்த காஃபி, காப்பி என்பது கூட அந்நியர்களால் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. செடியே எங்கோ ஒரு நாட்டிலிருந்து வந்தது, இதையே நாம் தமிழ்மயப்படுத்த வேண்டும், அது அவசியமில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போன தமிழ் சொற்களை நாம் நினைவுபடுத்துவோம், அந்த சொற்களை பெருமையோடு பேசக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவோம். அதனைத்தான் நான் இங்கே தெளிவாக சொன்னேன்.
தமிழை கல்வி மொழியாக்கு, தமிழை கல்வி மொழியாக்கு, தமிழ் மொழி பேசட்டும் என் பிள்ளைகளாக்கு, தமிழை கல்வி மொழியாக்கு, தமிழ் மொழி பேசட்டும் என் பிள்ளைகளாக்கு.
இனிய இதயங்களே, இந்த நேர்காணல் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறோம். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.